தென்றல் ஜூன் 2013 7 எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் கோனங்கி அவர்கள் எழுதியுள்ள கோப்பமாள் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 5வது வகுப்பு கோப்பமாளுக்கு பச்சை கலர் பாவாடைதான் இருக்கிறது. பாவாடைதான் பச்சை என்றால் பெயரை கூட பச்சை என்று கூப்பிட்டார்கள். பள்ளிக்கூடம் வரும்போது தம்பியை தூக்கிட்டு வராதே என்று அஞ்சாப்பு வாத்தியார் சொன்னார். பிள்ளை தூக்க போட்டுருவாங்க சார், எங்க ஐயா பள்ளிக்கூடத்துக்கு விடாது சார் என்றாள். கோப்பமாவுக்கு பள்ளியை விட்டு வெளியேறினால் அநேக வேலைகள் இருந்தன. ஊர்கஞ்சி எடுக்க போகணும், அதற்கெல்லாம் எப்பொழுதோ பழகிவிட்டாள். வீடு வீடால் போய் விழுந்த உருப்படிகளை எடுத்து பொதியில் சேர்த்தாள். வீட்டில் கழுதைகள் நிற்காது, ஒவ்வொரு கழுதையும் ஒவ்வொரு திக்கில் நிற்கும், அவற்றை வீடு சேர்க்க வேண்டும். குட்டி கழுதை தரியில் நிற்காது, குட்டி கழுதை அவளை கண்டு ஓடும், மேட்டு நிலத்தில் நின்று பார்க்கும், கிட்ட வராது. கன்னுக்குட்டி என்று பெயர் வைத்திருந்தாள் குட்டி கழுதைக்கு. உன் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டது, ஓடையில் நிற்காதே என்று செல்லம் கொஞ்சினாள். கோப்பமாள் கண்ணுக்குட்டியிடம் போய் நின்றாள். சின்ன மூஞ்சியில் அழகு வடிந்தது. திடீரென்று ஓடியது அவளும் விரட்டினாள். வண்ணக்குழியில் உள்ள கழுதை மேல் எல்லாம் அதிசயங்கள் இருந்தன. குட்டி கழுதை துள்ளியது. வண்ணாப்புள்ளை பள்ளிக்கூடம் போவது வண்ணாத்திக்கு பெருமை. பள்ளிக்கூடம் போனால் தம்பி அழுவான். குரங்கு குட்டி மாதிரி சவளப்பிள்ளை அது, அண்டி தள்ளி வீசும். அவன் கிட்டத்தில் யாரும் ஒட்டவில்லை, தம்பி ஆயிருந்து விடுவான். பள்ளிக்கூடத்தில் முகம் சுழித்து வகுப்பறையே ஓடியது. வண்ணாத்தியை அடிப்பதை எங்கு நிறுத்துகிறோமோ அன்றே உலகம் பால் என்று பிரம்பு கொள்கையை வைத்திருந்தார் அஞ்சாப்பு வாத்தியார். வகுப்பறையை கழுவிவிட்டு சுத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார். கோப்பம்மாள் அழுது கொண்டே சுத்தம் செய்தாள். எல்லா பிள்ளைகள் மூஞ்சியிலும் சுழிப்பு இருந்தது. அவளுக்கு அவமானமாய் போய்விட்டது. கோப்பமாளை கண்டு முகம் சுழிக்காதவர் ஒரு சிலர் இல்லாமல் இல்லை. வண்ணாத்தி பூச்சி என்பான் மாரியப்பன். மாரியப்பனின் மண்டை முன்னும் பின்னும் சப்பலின் இருந்தது. பிளசர் மண்டை என்றார்கள் அவனை. கிள்ளி வைப்பான் பிள்ளைகளை. பிளசர் மண்டையில் வாத்தியாரின் குட்டுகள் விழும். அவன் பள்ளிக்கூடம் வரும்போது ஊதா சட்டை போட்டு வந்தான். ஊதா பிளசர் என்றார்கள் அவனை. ஒருவர் மாற்றி ஒருவர் பட்டங்கள் கொடுத்தது பற்றி பெரியவர்கள் கவனிப்பதில்லை. மாரியப்பன் வீட்டுக்கு அழுக்கு எடுக்க போனால் கோப்பம்மாள். ஊதா சட்டைகள் 3 இருந்தன மாரியப்பனுக்கு. என்றோ செத்து போன ஐயாவின் சட்டைகளே அவை. மாரியப்பன் ஐயா விறகு வெட்டி, ஊதா சட்டையும் பெல்ட்டும் போட்டிருந்தார். அப்பா இருக்கும் போதே அவன் வீட்டில் 3 சட்டைகள் இருந்தன. டவுசர் மட்டும் போட்டிருந்தான் மாரியப்பன். அவனுக்கு ஊதா சட்டைகளை விட்டுவிட்டு ஐயா மண்ணுக்குள் போய்விட்டார். மாரியப்பனின் பஞ்சர் ஒட்டிய டவுசர்கள் நிறமிழந்து விட்டன. பையில் வெள்ளக்கட்டி போட்டு வைப்பதால் எலிகள் குறித்தன. மாரியப்பன் வீட்டில் வட்டு திருடி வெள்ளக்கட்டிதான் வாங்குவான். அடே மாரியப்பா, வெள்ளக்கட்டி திங்காதடா, பல் சொத்தையாகிவிடும் என்றாள் அம்மா. இன்னுமே திங்க மாட்டம்மா என்றான் சமத்து. டெய்லர் பொன்னுசாமி மாமா அவன் டவுசருக்கும் சட்டைக்கும் கலர் கலர் பீஸ்களில் தபால் பெட்டிகளை இணைத்தார். ஓசியில் அவனுக்கு மணிப்பல் செய்து கொடுத்தார். பள்ளிக்கூடத்திலேயே மாரியப்பனிடம்தான் குட்டி மணிப்பல்ஸ் இருந்தது. அமுக்கு பட்டன் வைத்த மணிப்பர்சு. மணிப்பர்சுக்குள் ரூபா தாள்கள் வைத்திருந்தான். நோட்டு புத்தகத்தில் நடுநடுவில் ரூபா படம் போட்டான். அதை பிளேடால் வெட்டி ரூபா சேர்த்தான். எல்லா பிள்ளைகளும் பார்க்கும் சமயத்தில் போஸ்ட் பாக்ஸை திறந்து குட்டி மணிப்பர்சை எடுத்தான். தலைகள் தொங்கின. டேய் டேய், எனக்குடா எனக்குடா என்று பிள்ளைகள் கை நீட்டி சூழ்ந்தன. ஒவ்வொருவருக்கும் ரூபா தாள் கொடுத்து பெருமைப்பட்டான். அப்போது மாரியப்பன் கண்கள் சாகசம் புரிந்தன. பெரிய சீமான் மாதிரி பென்சிலை வைத்து சிரேட் குடித்தான். வண்ணாத்தி பூச்சி இந்த பக்கம் வரமாட்டாள். தம்பியோடு பலகையில் ஒதுங்கி நின்றாள். மாரியப்பன் யாருக்கும் தெரியாமல் அவளுக்கு மட்டும் ரூபா நோட்டு கொடுத்தான். அவளும் சுற்றி நோட்டம் பார்த்துவிட்டு வாங்கி கொண்டாள். அஞ்சாப்பு வாத்தியார் பிரம்பு புஸ்தகத்துடன் வேட்டியை பிடித்தபடி உள்ளே நுழைந்தார். வகுப்பறையில் நடப்பதை பார்த்த மாத்திரம் தெரிந்துவிடும் அவருக்கு. பள்ளிக்கூடத்தில் மிஷின் வைத்திருந்தார். அந்த மிஷின் ராயருக்குள் வைத்திருந்தார். யார் யார் என்ன சேட்டை செய்தார்களோ அதையெல்லாம் பதிந்துவிடும். வாத்தியார் வரவும் சொல்லி கொடுத்துவிடும். வந்ததும் வாரத்தில் முதல் நாள் சீருடை அணியாதவர்களை பள்ளியை விட்டு விரட்டினார். சார் சார், மாரியப்பன் டவுசர் போடல சார் என்றான் கெசவால் ராமசாமி. வாத்தியார் மாரியப்பனை பிரம்புடன் அணைத்து கேட்டார். சார் சார், டவுசர் போட்டிருக்கேன் சார் என்றான். வேலக்கோயில் பாதிரியார் மாதிரி கால்களை முடிய ஊதா சட்டையை பிடித்துக் கொண்டான். யாரும் சட்டையை தூக்கி விடுவார்கள் என்று பயந்து நடுங்கினான். உடனே பிரம்பு சட்டம் அமலானது. மாரியப்பனை வகுப்பறையை விட்டு விரட்டினார். மேலும் சீருடை இல்லாத கோப்பம்மாவுடன் பிரம்பு பேசியது. மாரியப்பனும் வண்ணாத்தி பூச்சியும் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். பள்ளிக்கூடத்து வெளியில் வெயில் பூட்டி கிடந்த வீடுகளை கடந்து போனார்கள். தெருமுனையில் வகுப்பறை சத்தம் கேட்டது. அவர்கள் மனப்போக்கின் சுதந்திரத்தைப் போல் வெயிலும் மாறியது. கோபமால் இழிப்பில் தம்பி இருந்தான். தெரு கடைசியில் விளையாட்டு பள்ளிக்கூடம் இருந்தது, நிழல் விளையாட்டு. அங்குதான் ஒன்னாப்பு கோபால் வாத்தியார் இருந்தார். அஞ்சாப்பு பிள்ளைகளுக்கு நிழல் விளையாட்டு கிடைக்காது. அஞ்சாப்பு வாத்தியார் ஆங்கிலம், தமிழ் பாடம், கணக்கு, அறிவியல் என்றுதான் பாடங்கள் நடத்துவார். அஞ்சாப்பு வாத்தியார் விளையாட்டின் எதிரி. அவரோடு பெற்றோர்களும் குதியாலம் போடுவதை எதிர்த்து வந்தார்கள். எல்லோரும் கோபால் வாத்தியாரிடம் நிழல் விளையாட்டு கற்றுக்கொண்டவர்கள்தான். கோபமாலும் விளையாடினாள். தம்பியை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டால் விளையாட்டில் சேர்க்க மாட்டார்கள். ஆகவே வாத்தியாருக்கு அருகில் நின்றாள். குட்டி தம்பி அக்காளின் அசட்டு சடையை பிடித்து விளையாடுகிறான். அக்கா முகத்தில் பிஞ்சு கைகளை அரைத்து சிரித்தான். விளையாட்டில் சேர்ந்து கொண்ட பிள்ளைகள் குட்டி தம்பிக்கும் கோபமாளுக்கும் காய் விட்டார்கள். மாரியப்பன் ஒன்னாப்பு பிள்ளைகளோடு விளையாடினான். வேம்பு எப்போது பூத்தது, பூத்ததை உதிர்த்தது, பிஞ்சும் பூவுமானது எப்போது என்றெல்லாம் கோபால் வாத்தியார் பார்த்து கொண்டிருந்தார். நே மேட்டுப்பட்டி பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் வேம்புடன் விளையாடினார்கள். கோபால் வாத்தியார் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அவருக்கு நிழல் விளையாட்டு சொல்லிக் கொடுத்தவர்களை பற்றியெல்லாம் தாத்தாவுக்கு முந்தைய காலத்து வேம்பு மறக்கவே இல்லை. நே மேட்டுப்பட்டியில் ரொம்ப வயசான வேம்பாகையால் தான் தோன்றிய காலத்தையும் நிழல் விளையாட்டுகள் தோன்றிய காலத்தையும் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். கோபமானை யாரும் விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளாத போது வேம்பு அவனை பார்த்தது. அவள் பச்சை பாவாடையிலிருந்து தொங்கும் நாடாவை எடுத்து கடித்துக் கொண்டிருந்தாள். கோபால் வாத்தியாரின் பார்வை மரக்கிளைகளின் ஆராய்ச்சியிலிருந்து கீழிறங்கி விளையாட்டினூடே பிள்ளைகளை நோட்டம் பார்த்தது. திரும்பவும் விட்ட கிளை தாவி ஏறியது கோபால் வாத்தியாரின் கவனம். ஒடிசலான கோபால் வாத்தியார் பிள்ளைகளுக்கு நிழல் விளையாட்டின் மீது வரும் ஆர்வத்தை தூண்டி வருகிறார் ஒவ்வொரு காலமும். நெய் மேட்டுப்பட்டு தெற்கு தெருவில் தேய்ந்து கிடந்த நீண்டகால புழுதி கூட இந்த வழியே போன காற்றால் அடித்து செல்லப்படும். தெருவே கரடு தட்டி போன வண்டி பாதையாய் கிடக்கும். இந்த வழியில் இப்போது வண்டிகள் செல்வதில்லை, ஆள் நடமாட்டம் இல்லாது போய்விட்டது. இதே வரிசையான வீடுகளில் வண்ண குடிகளும் மாறிவிட்டன. ரேலி கதவின் உள்ளே பறந்து கிடக்கும் வீடு உள்ளே கோபம் ஆள் குமர்ந்து கொண்டிருந்தாள். தன் பள்ளிக்காலம் ஓடிய பெண் தெருவழியை நடப்பது கூட இல்லை. வண்டிப்பாதை வழியாக ஓரமாய் நடந்து போய் காட்டில் மேயும் கழுதைகளை பத்தியபடி முள்ளு விறகுடன் திரும்பி வந்தாள். மாரியப்பன் வேணாத வெயிலோடு பண்ணை ஆடுகளுக்கு பின்னால் காடே கிடையாக கிடந்து காய்ந்த வாழக்காடுகளை ஆடுகள் தின்னும் சத்தத்தை கேட்டு தொரட்டியை நிறையாக ஊன்றியபடி கல்தூணாகி நிற்பான். ஆடு யார் புலியை தின்னாலும் மேஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பான். பழையேறி சேருமுக நாடாரிடம் குடித்த கள்ளு முட்டி உச்சி வெயிலில் தலைக்கேறும். இரத்த சிவப்பாக கண்ணு ஒழுங்கி கண்ணு மொழி பிடுங்கி நிற்கும். கண்ணில் ரத்தம் சொட்ட காத்து வாக்கில் மேய்க்கால் திரும்பி நின்றபடி காட்டு கூப்பாடும் பாட்டுமாய் காடே தாங்காது. கட்டாந்தரை மாதிரி செம்பட்டையும் வங்கு வங்காய் பயல் உடம்பெல்லாம் சொறி உப்பறிஞ்சு போய் கிடப்பான் ஓடக்காட்டில். ஊதாச்சட்டை வெயிலை அசைவதை பார்த்து சுற்றி சுற்றி முள்ளு சேகரிப்பாள் கோப்பம்மாள். அன்று ராத்திரி கோபம்மாள் சோறெடுக்க வந்தாள். எல்லோர் வீட்டிலும் வாங்கி கொண்டு மாரியப்பன் வீட்டிற்கு வந்தாள். மாரியப்பன் இருட்டில் நின்று கொண்டு கோபம்மாள் என்றான். அவரிடம் வந்தாள். கோபம்மாளின் சோத்து பானைக்குள் கையை விட்டு ஒரு கையள்ளி வாயில் போட்டு கொண்டான். நல்லாயிருக்கு என்றான் கோபம்மாள். கோபம்மா உனக்கு என்று இன்னொரு கவளம் அள்ளி அவளிடம் நீட்டினான். மறுக்காமல் வாங்கி சாப்பிடாமல் பானியில் சேர்த்து கொண்டாள். அந்த இரவோடு அவள் சோறு எடுக்க வரவில்லை. அவள் ஆத்தாதான் அழுக்கெடுக்க வந்தாள். கோபம்மாள் இப்பொழுதெல்லாம் வெளியில் வருவது கூட இல்லை. தண்ணி கிணத்தில் நின்றபோது கரை வழியாக ஆடுகளோடு புழுதி கிளப்பி போய்க் கொண்டிருந்தான் மாரியப்பன். அவன் இருந்த பக்கம் திரும்பி பாராமல் உருளின்று முகத்தை வைத்துக் கொண்டு நடந்தான். அவன் அருகில் சப்தநாடி எல்லாம் அடங்கி நடந்து கொண்டிருந்ததே தெரியாமல் காட்டுக்கு போனான். அவன் இருந்த பக்கம் எட்டி பார்க்காத நாளில் கோபம்மாள் பெண் கேட்டு வந்து விட்டார்கள். தெற்கே வெகு தொலைவாக விருந்தாளிகள் ராத்திரியோடு பெண்ணழித்து போக இருந்தது. கிணத்தங்கரை பக்கம் குடத்துடன் போய் காத்திருந்தான். காட்டிலிருந்து வரவே இல்லை அவன். வீட்டுக்கு வந்தபோது வாசலில் கிடந்த அழுக்கு பொதியில் அது துடித்துக் கொண்டு வெளியே தெரிந்தது. இற்று உருக்கலைந்து போன ஊதா சட்டைதான். அதை யாருக்கும் தெரியாமல் உருவி எடுத்துக் கொண்டு போனாள். கந்தல் கந்தலாய் சிதிலமடைந்து போன ஊதா சட்டையில் எல்லா இடமும் பொத்தலும் ஒட்டுமாயிருந்தது. நெஞ்சு தூரத்தில் வெக்கை திரண்டு தீக்கங்கு போல் பழுத்து எரிந்தது. உப்பரித்து வீசும் ஊதா சட்டையை மார்போடு புதைத்துக் கொண்டு கேவி கேவி அழுதாள். முகத்தில் ஒற்றி கொண்டாள். ஆறுதலடைய மறுத்த தீக்கணு எரிந்து கொண்டிருந்தது. கோபம்மாள் ஊதா சட்டையை ஊருக்கு கொண்டு போக வேண்டிய மஞ்சள் பையில் தன் சேலையுடன் எடுத்து வைத்தாள். பின்வாசல் சுருக்கிருட்டில் இருட்டு பூச்சிகள் சத்தத்துடன் இருளை பெருக்கியபடி இறைந்து கொண்டிருந்தன. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.